Evernorth Health Services, we believe costs shouldn't get in the way of life-changing care. And we're doing everything in our power to make it possible. Behavioral health solutions that also keep your projections at their best? It's possible. Pharmacy benefits that benefit your bottom line? It's possible. Complex specialty care that cares about your ROI? It's possible. Because we're already doing it. All while saving businesses billions. That's Wonder made possible. Learn more at evernorth.com/wonder.
எல்லாரும் உளையிருக்க முடியும். எது ஒரு எடிட்டிங் இல்லை எங்கேயோ. அதுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இப்போ டோட்டலாக தவறாக சொன்னாங்கன்னா அதுக்கு எதனால ஒரு சிக்ஷை இல்லை நாட்டில்.
இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்கே என்ன இருக்குன்னு,
கோயில் போகிற ஆளுக்கு போய் குடிச்சிக்கிற ஆளுக்கு ஒரே ஆர்வம் தானே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருவேன், இப்படி கொடுத்துட்டா வந்துடுவீங்களா? எல்லாருக்கும் விஷயம் கொடுத்துட்டான், நமக்குள்ளே விஷயம் தான் போகுதுன்றது நமக்கு புரியல. இப்போ தான் புரியுது. ஒரு லாயரோ ஒரு டாக்டரோ ஒரு என்ஜினியரோ எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு விவசாயி சம்பாதிக்கிற மாதிரி நாம் சூழ்நிலையை உருவாக்குனதான் நாம் அவங்க வச்சுக்க முடியும். இதுக்கு தாய்மன்னு கூப்பிட்டோம் நாம். அவருக்கு எல்லாமே 5-7 வருஷத்துக்குள்ளே 300-800% இன்க்ரீஸ் அவருடைய வருமானத்தில். உட்கார்ந்தான் என்ன அதில் அவர் அரசியல் பண்ணுறாங்க, அதை விட்டுடுங்க.
தமிழ்நாட்டில் தமிழா சமஸ்கிருதமா தமிழா ஹிந்தியா
4-5 மொழியை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்ன்றது விஞ்ஞானபூர்ணமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டில் இந்த புண்ணிய பாரத பூமியில் எத்தனையோ ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் தோன்றியிருக்கிறாங்க. மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக ஒரு வெளிச்சமாக இருந்திருக்காங்க. அப்படி இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆதர்ச ஆன்மீக நாயகனாகவும் வெளிச்சமாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்குருவோடு தான் உரையாட இருக்கும். சத்குரு வணக்கம்.
வணக்கம்.
எப்படி இருக்கீங்க சத்குரு?
பிஸி ஹோட்டல்ஸ்.
சத்குரு, சரியாக 4 மாதங்களுக்கு முன்னதாக நான் முதல் தடவை ஏஷியாவுக்கு வந்தேன். ஒரு 15 வருடங்கள் ஊடகத்தில் பணியாற்றியிருக்கேன், வெவ்வேறு ஊடகங்களில். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுத்த ஒரு ஃபீட்பேக் தான் எனக்குள்ளாரையும் இருந்தது. ஈஷானா என்ன, இன்னும் சொல்லப்போனால் ஈஷா பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு தான் உள்ளார வந்தேன் இன்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் நான் அந்த 4 நாட்கள் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது என்னோடய வாழ்க்கையில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக ஈஷா மாறி இருந்தது. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அந்த உயிர் முடிச்சு நீங்கள் தொட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ நான் உணர்ந்ததை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் சத்குரு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
இது தவறான உணர்வுடைய வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? நான் இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி மேங்களூரில் இருந்தேன். எனக்கு ரொம்ப சின்னதுலேருந்து முதல்லேருந்து தெரிஞ்ச ஒரு நண்பன் என் மீட் பண்ண வந்தாங்க. கணவன் மனைவி வந்து மீட் பண்ணாங்க. என்ன அப்படியே பேசுகிறப்போ என்ன அந்த இதுதான் உங்கள் மேலே எல்லாம் கேஸ் இருந்ததே எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. எதுவுமே எப்போவுமே இந்த 40 வருஷத்தில் நான் ஆக்டிவாக இருக்கிறப்போ என்ன மேலேயோ ஃபவுண்டேஷன் மேலேயோ ஒரு கேஸ் எப்போவுமே வரலப்பான்னு சொன்னேன். அப்படி ஒரு கேஸ் இல்லையா? திருப்பி இதெல்லாம் என்ன சோஷியல் மீடியாவில் எல்லாம் இப்படி நடக்குது மீடியாவில்? அது அவரே உருவாக்கிக்கிறாங்க கேஸு. ஏதோ அது இது சின்னது கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கலாம். எல்லாமே நாம் ஹைகோர்ட்டில் போய் விட்டு போட்டு எல்லாம் நாம் போட்ட கேஸ் எல்லாமே நாம் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் எல்லார் மனத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பன் மனத்தில் நம்ம மேலே ஏதோ ரொம்ப கேஸ் இருக்குது ஒரு உணர்வு வந்துடுச்சு. அதனால தான் நீங்கள் வர்றப்பவே ஏதோ ஒரு தப்பான உணர்வு வர்றீங்க நாத்துக்குன்னா. இந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஒரு அவருக்கு உண்மை என்ன பிடிக்காது, அவர்தான் ஏதோ வச்சுருக்காங்க, அது பண்ணியே இருப்பாங்க. ஆனால் அவருக்கு எல்லாமே இப்போ கொஞ்சம் ரொம்ப சக்தி வந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா எல்லோரும் உளையிருக்க முடியும். எது ஒரு எடிட்டிங் இல்லை எங்கேயோ. அதுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இப்போ டோட்டலாக தவறாக சொன்னாங்கன்னா அதுக்கு எதனால ஒரு சிக்ஷை இல்லை நாட்டில். என்ன வேணாலும் சொன்னிக்கலாம், இப்படி நடந்து போயே இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு 2022 நம்ம வீடியோ வியூஸ் 3.51 பில்லியன், 350 கோடி மக்கள் வீடியோ பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று மதிப்பு இருந்தாலும் இதை பார்க்குறாங்க.
அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் சத்குரு. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1.60 கோடிக்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் உங்களுடைய வீடியோவை 1 வருஷத்தில் 350 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. இவ்வளோ பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு காந்தம் மாதிரி எல்லாரையும் புல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இங்கே என்ன இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு
உயிர். அவ்வளோதான், மனிதனுக்கு எல்லா உயிருக்கு, மனிதனாக இருந்தாலும் சரி நீங்கள் மரமாக இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று தான் வேல்யூ, உயிர். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்க நீங்கள்? உயிர் ஒன்று தான் இருக்குது. இப்போ வேறு ஏதோ கற்பனையில் வச்சுருக்கீங்க என்கிட்ட, அது இருக்குது இது இருக்குது. நீங்கள் யாருனாலும் ஒரு இறந்த மனிதன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இறுதி சடனுக்கு ஏதோ நீங்கள் போனீங்கன்னா அவர் இப்படி இருக்கிறாங்க, பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருப்பாங்க, அவர் எப்போவுமே இப்படியே இருக்கிறாங்க. அவனுக்கு காதில் போய் சொல்லுங்கள், அவனுக்கு லாட்ரி வந்துருச்சு, 100 கோடி வந்துருச்சுன்னு, அவனுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படியே இருப்பான். அவனுக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பின்னாடி நீங்கள் செதுக்கி பார்த்தீங்கன்னா அங்கே உயரங்களே இருக்குது, இவ்வளோ இவ்வளோ பெரிய உயரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவன் ஒன்றும் இல்லை, இப்படியே இருப்பான். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, இப்படியே இருப்பான். என்னத்துக்கு? அது ஒன்று தான் இருந்தது உயிர், அது ஒன்று போயிடுச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை கதை. சும்மா கற்பனையில் ஏதோ இருக்குதுன்னு எதோ நினச்சிக்கிறீங்க, உயிர் அவ்வளோதான். ஸோ எதனால் இப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு இதுன்னா, இது எனக்கு வேற ஒன்றும் தெரியல. நான் ஏதோ வேத உபநிஷத்தோ இல்லை பைபிள் குரான் எது படிக்கலை. நான் இந்த உயிர் தன்மை என்னோட உயிர், உங்கள் உயிர் கூட இல்லை, என்னோடய உயிருக்கு அடிப்படையிலேருந்து எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மை என்ன இருக்குது, இது நான் உணர்த்திருக்கிறேன். எங்கெந்த பிறக்குது, எங்கெந்த முடிவாகுது, இது முழுமையாக புரிஞ்சிருக்கேன். என்ன ஒரு அதிருஷ்டம்னா, இந்த உயிர் எப்படி நடக்குதோ, இந்த உயிர் எப்படி பிறக்குதோ, இந்த வீடு எப்படி கடைசி நிலைக்கு போதும், அந்த உயிர் அப்படி தான் போகுது. வித்தியாசமாக இல்லை. நீங்கள் ஏதோ வித்தியாசம் நினைக்கலாம், மனநிலையில் வித்தியாசம் இருக்கலாம், எண்ணங்கள் வித்தியாசம் இருக்கலாம், உணர்வுல வித்தியாசம் இருக்கலாம், ஏதோ தத்துவங்கள் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த உயிர், அந்த உயிர், அந்த உயிர் எல்லாம் ஒரே விதமாக நடக்குது. நான் என் உயிரை பற்றி மட்டும் தான் பேசிக்கிறேன், எல்லோரும் நினைக்கிறாங்க நான் அவரை பற்றி பேசிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இதனால் உயிருக்கு என்னென்னமோ பண்ணிக்கலாம். மனிதனை பூஜை பண்ணிக்கலாம், கோயிலுக்கு போய்க்கலாம், சம்பாதிக்கலாம், சொத்து சம்பாதிக்கலாம், பல செல்வங்கள் சம்பாதிக்கலாம், இல்லை போய் உட்காந்து குடிச்சிக்கலாம், பாரில் உட்காந்து குடிச்சிக்கலாம், ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணாலும் ஒரே நோக்கம்தான், இந்த உயிரை மிகப்படுத்தணுன்ற ஒரு ஆர்வம், அவ்வளோதானே. என்னென்ன இருக்குது ஆர்வம், அந்த ஆர்வத்தில் தான் போகிறாங்க. செயல்படுதா இல்லையான்றது அது வேறு விஷயம். ஆனால் எல்லாருக்கும் அதே ஆர்வம் தானே, கோயில் போகிற ஆளுக்கு போய் குடிச்சிக்கிற ஆளுக்கு ஒரே ஆர்வம் தானே. உயிர் மிகப்படுத்தணும், இது நன்மையாக வச்சுக்கணும், நன்மையாக வச்சுக்கணும்னா இப்போதுக்கு சுகமாக வச்சுக்கணும்னு ஒரு ஆர்வம், அந்த சுகத்தை தேடுதலில் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருவேன், சும்மா இப்படி உட்காந்தான் எப்பவுமே ஆனந்தமாக பேரானந்தமாக இருக்குது, இப்படி கொடுத்துட்டா வந்துடுவீங்களா?
கண்டிப்பாக,
அவ்வளோதான்.
சத்குரு, உங்களை நோக்கி வரக்கூடியவர்களில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இதுவரை எந்த ஒரு குருவுக்கும் நிகழாத ஒரு விஷயம்னு கூட அதை சொல்லலாம். பல பேருக்கு அதை பார்த்து உங்கள் மேலே ஒரு பொறாமை கூட.
அப்படியா?
ஆமாம். ஏன்னா இளைஞர்களை ஆன்மீகத்தை நோக்கி திருப்பியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அதே இளைஞர்கள் சக்தி வந்து இன்றைக்கி போதையை நோக்கி நகர்றாங்க, மதுவுக்கு அடிமையாகிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னதாகவே நிறைய பேசியிருக்கீங்க. ஒரு பெரிய த்ரெட் இருக்குது இங்கே உருவாக போகிற அந்த இளைஞர்கள் சக்தியை நம்ம நல்வழிப்படுத்தலைன்னா அவங்க போதைக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து சட்டங்கள் மூலமாக தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா, அல்லது சமூக மாற்றம் தான் இதற்கான சாத்தியம் நினைக்கிறீங்களா?
சட்டங்கள் மூலமா தடுக்க முடியும்னா எப்போவோ தடுத்து போட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் தடுத்து முடியாது. நாம் எதுக்காக ஒரு மனிதன் போதை நோக்கி போகிறான்? முக்கியமாக ஏதோ அவனுக்குள்ளே சுகமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் ஆர்வம். அவனு சுகமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வேறு வழி கொடுத்தா எடுப்பானா? கட்டாயமாக எடுப்பான். அந்த வழி சமூகத்தில் சாமானியமாக கொடுக்க முடியல. அந்த வழி இருக்குதா? கட்டாயமாக இருக்குது. என்னென்னா குடிச்சிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கலாம், ஆனால் பல விதமான பாதிப்பு அதில் வருது. ரொம்ப நேரம் இல்லை சுகம், கொஞ்சம் நேரம் சுகம் இருக்குது, அதுக்கப்புறம் தலைவலி வர்றது அவருக்கு. எப்போவுமே போதையில் இருக்கணும், எப்போவுமே சுகமாக இருக்கணும்னா யோகம் செய்யணும். ஆனால் இது போய் சும்மா பணம் கொடுத்து குடிச்சிக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் செயல் படணும். கொஞ்சம் செயல் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் தானே அப்படி தான் இருக்கும். என்னத்துக்குன்னா, இந்த உடலில் இந்த மனிதன் தன்மைக்குள்ள எல்லா விதமான ரசாயனங்கள் இருக்குது. நமக்குள்ள எல்லாமே இருக்குது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இதில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் இருக்குது. இது நீங்கள் சரியாக நடத்துனீங்கன்னா, இந்த ரசாயனன்றது நம்ம எப்படி நாம் வாழ்க்கை உணர்றோன்றதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஏதோ மனநோயின்னு போனாலும் அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை என்னென்னா ரசாயனங்கள், அது போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அமைதி வந்துடுச்சு. இப்போ அதே தேடுதலில் சில பேர் ஆனந்தத்துக்காக மாத்திரை எடுக்கிறாங்க, இன்னொன்றுக்காக மாத்திரை எடுக்கிறாங்க. ரசாயனத்தினால தானே எல்லாமே நடந்திருக்கு. இப்போது கொஞ்சம் ஆழமாக பார்த்திங்கன்னா, இந்த ரசாயனங்கள் எப்படி நாம் ஆனந்தகரமான ரசாயனங்கள் நாம் தயார் பண்ணுறது நம்ம உடலில் அன்றது நாம் புரிஞ்சுக்க முடியும். யோகத்தில் இதுக்கு வழி இருக்குது. யோகான்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இப்போது நாம் நம்ம நாட்டில் இந்த யோக விஞ்ஞானத்துக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் வந்து மனிதர் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நமக்கு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த நாள்லேருந்து நமக்கு ஒரு அடிமைத்தனம் வந்துடுச்சு. எதனால் ஒரு மதிப்பு இருக்கணும்னா, அது மேற்கத்திய நாட்டிலேருந்து தான் வரணும். இதனாலேருந்து இப்போ யோகா எங்கேருந்து வந்ததுன்னா, அது அமெரிக்காலேருந்து வந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. அங்கே எல்லோரும் பண்ணுறாங்க, அதனால் இவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆயிரம் ஆயிரம் வருஷத்துலேருந்து நம்ம யோகி ஜானி விக எல்லா விதமான சித்தர் சீடர் சொல்லி வந்தே இருக்கிறாங்க யோகா. ஆனால் அதை நமக்கு புரியல. என்னத்துக்கான நாம் இந்த அடிமைத்தனத்தில் நம்ம மனம் சிக்கிடுச்சு. மேற்கத்திய நாடுலேருந்து வரணும் நமக்கு. அப்போ தான் இப்போ யோகான்னு என்னாச்சு, சும்மா உடல் இப்படி சிரிச்சுக்கிறது அப்படி சிரிச்சுக்கிறது யோகான்னு நினச்சிட்டாங்க.
சத்குரு, ஒரு படி மேலே போயிட்டு இன்றைக்கி ஹாட் யோகா, கோல்டு யோகா, பீர் யோகாலாம் வந்துருச்சு.
அதை சொன்னேன். இப்போது ஒன்று, உடல் இப்படி சிரிச்சுக்கிறது அப்படி சிரிச்சுக்கிறது யோகான்னு நினச்சிட்டாங்க. டாக் யோகா கூட இருக்குது. டாகுக்கு ஒன்றும் யோகா சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நல்லா தான் இருக்கிறான் அவனை. பாவம், சாப்பாடு ஒன்று இருந்தால் அவனை போட அவன் நல்லா தான் இருக்கிறான். மனிதன் தானே பிரச்சனை. டாக்கு எதாவது பிரச்சனை இருக்குதா? சாப்பாடு ஒன்று சாப்பிட்டான், நல்லா தான் இருக்கிறான். நீங்கள் செயின் போட்டு பிடிச்சதுனால ஏதோ பிரச்சனை. சும்மா ஒட்டிங்கின வீதியில் நல்லா தான் இருக்கிறான், சாப்பாடு ஒன்று கொடுத்துட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி யோகா எல்லாம் வந்துடுச்சு. என்னத்துக்குன்னா, இதெல்லாமே எப்படின்னா, ஏதோ ஒன்று பாப்புலர் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க அவரவர் முறைக்கு. கன் யோகா இருக்குது, தெரியுமா?
தெரியாது.
போய் இங்கே பார்க்கணும், பாருங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் போய். இப்படி இப்படி பெரிய பெரிய கன்னெல்லாம் பிடிச்சி யோகா பண்ணுறாங்க. ஓகே. இன்னொருத்தர் பீர் குடிச்சிட்டு யோகா பண்ணுறாங்க, இன்னொருத்தர் டாக் யோகா பண்ணுறாங்க, இன்னொருத்தர் தண்ணிக்குள்ளே நின்றுட்டு ஸ்விம்மிங் பூலில் யோகா பண்ணுறாங்க. இதெல்லாம் சர்க்கஸ்ன்னு சொல்லிக்கலாம். பீர் சர்க்கஸ்ஸு, ஹாட் சர்க்கஸ்ஸு, கோல்டு சர்க்கஸ்ஸு சொல்லிக்கலாம். யோகான்னு என்னென்னா ஒன்றி. ஒன்றின்னு என்ன? இப்போ நீங்கள் சுவாசம் நடக்குதா உங்களுக்கு? இப்போ நடக்குது. நீங்கள் எந்த சுவாசம் உள்ளே எடுக்கிறீங்களோ அது இந்த மரம் வெளி சுவாசமாக வச்சுருக்குது. உங்கள் வெளி சுவாசம் எது இருக்குதோ அது இந்த மரத்துக்கு உள் சுவாசமாக இருக்குது. உண்மையாக இது?
ஆமாம்.
ஆனால் உங்கள் அனுபவத்தில் இல்லை. உங்கள் அனுபவத்தில் வந்துடுச்சுன்னா, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் மரத்துக்கிலேயே உட்காந்துருக்குறீங்க. இப்படி வந்துச்சு, அவருடைய வெளி சுவாசம் நம்ம உள் சுவாசம், நம்ம வெளி சுவாசம் அவருக்கு உள் சுவாசம். இது அனுபவபூர்ணமாக உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போதனை கொடுக்கணுமா, இந்த மரம் வெட்ட வேண்டாம், அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு போதனை கொடுக்கணுமா உங்களுக்கு?
அவசியம்
எந்த தேவையில்லை. என்னதுக்குன்னா, எது உங்களுக்குள்ளே ஒரு பாகம் நீங்கள் உணர்றீங்களோ அதுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. இது யோகா. இது வெறும் மரத்துக்கூட மட்டும் இல்லை, பூரா பிரபஞ்சத்துக்கூட ஒன்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதுக்குன்னா, இந்த இடைவெளி உங்களுக்கு அவருக்கு இருக்கிற இடைவெளி என்னன்னா, நீங்கள் மனத்தில் உருவாக்கி இருக்கிறது அவ்வளோதான். இப்போ நமக்கு புரியல, நான் தானே நீங்கள் தானே, இப்படி தான் இருக்குது. நீங்கள் எனக்கு மேலே 100 வருஷம் வாழ்கிறீங்க, அது விட்டுடலாம். ஆனால் ஏதோ ஒரு நாள் எங்கே நான் என்ன பொதிச்சாங்களோ அங்கேயே உங்கள்னு பொதிச்சுட்டான், ஒரே மண்ணில் கலந்துடுவா? இல்லைவா, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆ சண்டை போட்டுக்கிறோமா? இல்லை. ஆனால் இப்போ உட்காந்து வேணால் சண்டை போட்டுக்கலாம். எதுக்குன்னா, இந்த இடைவெளின்றது நம்ம மனநிலையில் இருக்கிற விஷயம். இது உயிர்நிலையில் இல்லை. யோகான என்னென்னா, உயிர்நிலையில் எப்படி நடக்குது, நம்ம உயிர் எப்படி நடக்குது, நம்ம பிரபஞ்சம் எப்படி நடக்குதுன்னு உணர்ந்தீங்கன்னா, எல்லாமே ஒரே விதமாக தான் நடக்குது, எல்லாம் கலந்து தான் நடக்குது. நீங்கள் தனியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் இங்கே இப்படி நடக்கணுன்னா, இப்போ நீங்கள் உயிரோட இப்படி இருக்கணுன்னா, நீங்கள் அம்மா கருவில் இருந்தீங்க ஒரு டைமில், 8-9 மாதம் இல்லை 9-10 மாதம் அம்மா கருவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ அவர் கரெக்டாக டெம்பரேச்சர் வச்சாங்க, கரெக்டாக ப்ரெஷர் வச்சாங்க, மூச்சு பார்த்தாங்க, என்ன உணவு வேணுமோ எல்லாமே பார்த்தாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போவும் அப்படி தான். இப்போ இந்த அட்மாஸ்ஃபியர் இப்படி இருக்குது, இந்த காற்று மண்டலம் இருக்குது, இந்த காற்று மண்டலம் கரெக்டான ப்ரெஷரில் உங்கள் வச்சுருக்குது, டெம்பரேச்சரில் வச்சுருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் மூச்சு எடுக்க முடியாது, கம்மியாகிடுச்சுன்னா எடுக்க முடியாது, கரெக்டாக வச்சுருக்குது. இது ஒரு அம்மா மாதிரி, அம்மாவுடைய கருவு மாதிரி தானே. இதில் வெளியே போய் நீங்கள் வாழ முடியுமா?
முடியாது.
இப்படி இருக்கிறப்போ நமக்கு அந்த உணர்வு வரலை, நானே தனியாக இங்கே இருக்கிறேன்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம் நமக்குள்ளே வந்துடுச்சு. யோகான்னா இது. இதுக்கு பலவிதமான வழி இருக்குது. எவ்வளோ வழி? 112 விதமான வழி இருக்குது இது உணர்கிறதுக்கு. இது நம்ம ஆதி யோகி இந்த 112 விதம் நமக்கு கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி நாம் 112 அடி இது வைரமாக இருக்கிற ஒரு ஆதியோகி சிலை போட்டது. அதுக்காக என்னத்துக்குன்னா மக்களுக்கு இது ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக. இதுவரைக்கு இது 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்திருந்தாலும் இதுவரைக்கு ஜனசமூகத்தில் ஒரு ஜனசமுதாயத்தில் இல்லைன்னா ஒரு தலைமுறையில் நம்ம உள்நிலைன்றது விஞ்ஞானபூர்ணமாக நடத்துகிற ஒரு பக்குவம், தேவையான ஒரு காரண அறிவு இல்லாமல் இருந்தது. இப்போ தான் அந்த காரண அறிவும் ஜனசமூகத்தில் வருது. அதனால் இந்த ஆதியோகி என்ற ஒரு தன்மை, அந்த ஒரு தூண்டுதல், இது பழைய காலத்துக்கு சேர்ந்தது இல்லை, எதிர்காலத்துக்கு சேர்ந்தது. என்னத்துக்குன்னா இப்போ தான் தேவையான காரண அறிவும் மக்களுக்குள்ளே வந்திருக்குது. காரண அறிவு இல்லாமல் விஞ்ஞானம் எங்கே இருக்குது?
சுதுரு, இப்போது இந்த சேவ் சாயில் இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சு நீங்கள் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். அதுக்காக பல நாடுகளுக்கு பயணிச்சிங்க, நிறைய நாடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த சேவ் சாயில் மூமெண்ட்டை உள்வாங்கினதனுடைய அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாடாக இப்போ கெமிக்கல் ஃப்ரீ சஸ்டைனபிள் ப்ராசஸை நோக்கி உலகம் நகர்றதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சுதுகுரு?
மண் முழுமையான சத்தத்தோடு இருந்தால் எந்த கெமிக்கலும் தேவையில்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலே வைட்டமின் பில்ஸ் எடுக்க தேவை இருக்குதா? இங்கே காட்டில் யானை இருக்குது, மான் இருக்குது, புலி இருக்குது, அவருக்கெல்லாம் வைட்டமின் பில் கொடுத்தீங்களா நீங்கள்? ஒன்றும் இல்லை, அவருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிறாங்க, அவருக்கு எது தகுதியாக இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறாங்க, அதனால அவருக்கு எது தேவையில்லை. மனிதனுக்கு அப்படி தான். ஆனால் நாம் கொஞ்சம் நம்ம ஜனத்தொகை அதிகமானனாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலே நாம் கொஞ்சம் வேறு விதமாக போயிட்டோம். இது இப்போது உட்காந்து தப்புன்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த காலத்தில் நமக்கு நம்ம பாரத தேசத்தில் ரொம்ப வளமான மண். இது நான் சொல்கிற விஷயம் இல்லை, ஏதோ நம்ம நேஷ்னல் ஃபீலிங்னால இது நான் சொல்லலை. சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா எங்கேயும் இந்த அளவுக்கு ஆர்கானிக் லைஃப் இருக்கிற ஒரு சாயில் எங்கேயும் இல்லை. எதனால் இதுன்னு யாருக்கு தெரியல. அதுலேயும் இந்த டெக்கன் பிளாட்டோ கீழே இருக்கிற இந்த சாயில், இந்த சதர்ன் இந்தியாவில் இருக்கிற சாயில் இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் எங்கேயோ கிடையாது. எதனால் இப்படின்னு யாருக்கு தெரியல, எதனால் இப்படி வந்துச்சுன்னு. இப்படி ஒரு வளமான இது இருக்கிறதுனால தான் நாம் உலகத்தில் எங்கேயோ விவசாயம் இல்லாத டைம்லேயே நாம் விவசாயம்னு கண்டுபிடிச்சி இந்த மண்ணில் இப்போ இந்த தமிழ் மண்ணில் 12,000 வருஷத்துக்கு மேலே விவசாயம் நடந்து வந்திருக்குது. அதனால் இதுக்கு ஒன்றும் கெமிக்கல் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஒழுங்காக வச்சுருந்தோம். ஆனால் இந்த பஞ்சத்தினால நமக்கு ரொம்ப லட்சக்கணக்கில் மக்கள் ஒரு டைமில் போனதுனால அந்த ஒரு தன்மை தாண்டணுன்ற ஒரு ஆர்வத்தில் நம்ம இந்த க்ரீன் ரெவல்யூஷன்னு பண்ணோம். அந்த க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணதுனால தான் நாம் எல்லாமே உயிரோடு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கொஞ்சம் மண்ணு கெடுத்துட்டோம், ரொம்ப அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி மண்ணு கொஞ்சம் கெடுத்து போட்டோம். கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே உண்மையான கெடுதல் என்னன்னா நம்ம விவசாயத்து ஜமீனில் ஒரு மரம் இல்லை, மாடு இல்லை. மரத்து இலை இல்லைன்னா, மாடு சாணி இல்லைன்னா மண் அப்படியே சின்னமாக போய்க்குது. அது மட்டும் இல்லை, நாம் எதே ஒன்று பயிர் வளர்த்தினாலே, இப்போது ஒரு சோளம் வளர்த்தினாலே இல்லை நெல் வளர்த்தினாலே நாம் ஏதோ இவ்வளோதான் சாப்பிட்டுக்குறோம். அதில் மித்ததெல்லாம் இருக்குது இல்லையா, அது திருப்பி மண்ணுக்குள்ளே போகணும். அப்படி இல்லை அது போகலை, அது எங்கேயோ எரிச்சு போடுறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்ம சுத்தம் இருக்கிற உயிர் கூட ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு நம்ம மனத்தில். இதுக்கு நாம் கல்வின்னு சொல்கிறோம். முதல்லேருந்து நம்ம அனாதி காலத்துலேருந்து நம்ம ரைத்துக்கு சுத்தாக இருக்கிற உயிர் கூட ஒரு தொடர்பு இருக்குது. அவனுக்கு தெரியும் எல்லா உயிர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியுன்ற ஒரு உணர்வு இருக்குது அவனுக்கு. ஆனால் நாம் கொஞ்சம் கல்வி வந்தோடன் நமக்கு எந்த உயிர் தேவையில்லை, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டு நாம் மட்டும் நல்லா இருக்க முடியும் அது ஒரு முட்டாளத்தனம் நமக்கு வந்துடுச்சு. எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டான், நமக்குள்ளே விஷம்தான் போகுதுன்றது நமக்கு புரியல. இப்போ தான் புரியுது. இப்போ புரியுதுனால ரிவர்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. இப்போ நம்ம ஐசா ஆக்ரோலையே நாம் இது ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு கூட நான் அந்த இதுக்கு அந்த வயலுக்கு போயிருந்தேன். இப்போது கேரட்டு கேபேஜ் இதெல்லாம் வளர்த்தணுன்னா, பீட்ரூட் எல்லாம் வளர்த்தணுன்னா ஊட்டிக்கு போகணும்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை கொடைக்கானல் போகணும்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே போய் நீங்கள் பாருங்கள் நம்ம கார்டனில் எப்படி வந்திருக்குது. எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லை, எந்த கெமிக்கல் இல்லை, எல்லாம் ஆர்கானிக்காக நல்லா வளமாக வளர்ந்துருக்கு. ஒரு கேரட் இப்படி என்னென்னா மண் வளமாக இருந்தால் எல்லாமே வளரும். கொஞ்சம் நாம் இவ்வளோதான் புரிஞ்சுக்கணும், நம்ம உயிர்ன்றது தனிப்பட்ட உயிர் இல்லை, எல்லா உயிர் கூட சேர்ந்து நடந்திருக்குது. இப்போ உங்கள் உடலுக்குள்ளேயே 60% வெறும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை இந்த நுண்ணுயிர்கள் தான் இருக்குது. 40% உங்கள் தாய் தந்தையுடைய தன்மை இருக்குது, 60% அவர் தான் மெஜாரிட்டி. யார் சொல்லுங்கள், எலெக்ஷன் போட்டு அவரே தானே. அது இது இதுலேயும் அதே தான் இருக்குது, மண்ணிலையும் அதே தான் இருக்குது. இந்த உயிர் எல்லாமே நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம். இதை பற்றி ஒன்றும் சந்தேகமே இல்லை. யோகா என்னது அனுபவபூர்ணமாக புரிஞ்சுக்க முடியும், விவசாயிக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இப்போ நமக்கு கல்வி வந்துடுச்சு.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இளைஞர்கள் வந்து விவசாயம் நோக்கி திரும்புறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சேவ் சாயில் மூமெண்ட் மாதிரியான விஷயங்கள் அதை ஊக்கப்படுத்துமா? ஏன்னா நம்மாழ்வார் கூட நீங்கள் நெருங்கி பழகியிருக்கீங்க, அவரும் நீங்களும் இது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா?
இது ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. என்னென்னா இப்போ நாம் ஒரு சிம்பிளாக ஒரு சர்வே பண்ணியிருக்கிறோம். பண்ணிங்கன்னா நம்ம விவசாயக்குள்ள 2% விவசாயம் கூட நம்ம நாட்டில் அவருடைய குழந்தை விவசாயத்தில் போகணும்னு விரும்பலை. இன்னொரு 10-20 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நம்ம விவசாயம் கதை? இப்போ நீங்கள் போயணும் பாருங்க, இங்கே இப்போ நம்ம ஜமீன்லேயே நாம் நிறைய பேர் வந்து வேலை பண்ணுறாங்க. 55 வயசுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரனே கிடைக்க மாட்டான். வேறெல்லாம் போயிட்டாங்க இளைஞர் எல்லாமே. ரொம்ப வயசானவங்க எங்கே போக முடியல, அவர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவரே வச்சு நீங்கள் நாட்டுக்கு முழுக்கமாக விவசாயம் பண்ண முடியுமா, உணவு கொடுக்க முடியுமா? எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் முடிஞ்சு வச்சு கதையும். இதனால் விவசாயி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னா அவர் பார்க்குறாங்க, எப்படியோ குழந்தை சிட்டிக்கு போயிட்டாங்க, இல்லை அமெரிக்கா போயிட்டாங்க, இவர் என்ன பண்ணுறது, ஏதோ ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்தால் சேல் பண்ணிடலாம், இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கிறாங்க. இதனால் நிறைய பேருக்கு விவசாயிக்கு ரொம்ப தீவிரமாக விவசாயத்தில் இறங்கணுன்ற ஆர்வம் கூட இல்லை. என்னத்துக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு அதில் ஈடுபாடு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், சைட் பண்ணி சேல் பண்ணிடலாம், இந்த மாதிரி மனநிலை இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணணுன்ற ஆர்வம் இல்லை. இந்த ஆர்வம் நாம் கொண்டு வரணுன்னா இதுக்கு எவ்வளோ போதனை கொடுத்தாலும் ஆகாது. எதுக்காக இளைஞர் சிட்டிக்கு போகிறாங்க? எவர் ஏதோ டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க, லாயர் ஆகிறாங்க, ஏன்னோ ஜெர்னலிஸ்ட் ஆகிறாங்க, ஏதோ ஒன்று ஆகிறாங்க. ஒரு லாயரோ ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு விவசாயி சம்பாதிக்கிற மாதிரி நாம் சூழ்நிலையை உருவாக்குனா தான் நாம் அவர் இங்கே வச்சுக்க முடியும். இல்லைன்னா இளைஞர் இங்கே வச்சுக்க முடியாது. நீங்கள் என்ன போதனை கொடுத்து வச்சுக்க முடியுமா? எங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கே போய்க்குவாங்க.
இல்லை, அப்படியானவர்களுக்கான சாத்தியங்களை அந்த வருவாயை பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த சேவ் சாயில் மூமெண்ட் அமையும்.
கட்டாயமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குன்னா இன்னும் கவர்மெண்ட் பாலிசிஸ் தேவை இருக்குது, உதவி வேணும். இப்போ என்னென்னா நம்ம நாட்டில் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, நிறைய ஸ்டேட் மாநிலங்களில் இந்த மாதிரி இன்னும் லோன் வைப் அவுட் பண்ணிவிடுவாங்க, ஏதோ எலெக்ஷன் வந்தப்போ இன்னொன்று பண்ணிவிடுவாங்க, இப்படி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு உதவியாக இருக்குது, ஆனால் ஒரு புத்துணர்வாக இல்லை. ஏதோ லோன் இருந்தால் சரி லோன் எடுத்துடுவோம்னு சொல்கிறாங்க, இல்லை எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, ஏன்னா ஒரு புத்துணர்வாக இல்லை. புத்துணர்வாக இருக்கணும்னா இது நம்ம ரிசல்ட் பேஸ்டாக சப்சிடி பண்ணிக்கணும். இதுதான் நாம் இப்போது சேவ் சாயிலில் இது பண்ணுறோம். இப்போது ஆவரேஜாக நமக்கு தோராயமாக 0.6% ஆவரேஜாக ஆர்கானிக் மேட்டர் இருக்குது இந்தியாவில். நிறைய லேண்டில் 0.5%க்கு கீழே இருக்குது. 1%க்கு கீழே இருந்தால் 1% கீழே இருந்தால் யூஎன் ஏஜென்சிஸில் இது பாலைவனமாக போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் முக்கால்வாசி ஜமீன் அப்படி ஆயிடுச்சு, பாலைவனமாக போயிருக்குது. என்னத்துக்குன்னா தேவையான ஜீவங்கள் இல்லை அதில். இப்போ நாம் இது 3% பண்ணிங்கன்னா நாம் இவ்வளோ பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். விவசாயி கட்டாயமாக அதுக்கு முயற்சி பண்ணுவோம், அது அட்ராக்டிவாக பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்கிறது என்ன, இது இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா, இல்லை தனித்தனியாக பண்ணாலும் சரி. யார் ஆர்கானிக் கான்டென்ட்டு மினிமம் 3% பண்ணுறாங்களோ அவளுக்கு இவ்வளோ இவ்வளோ பணம் கிடைக்கும், பொருளாதாரத்தை சப்போர்ட் கிடைக்கும். இல்லை 6% பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி நம்ம நம்ம மண் உயிரோட்டமாக இருக்கிற மண்ணாக வரும். மண் உயிரோட்டமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியம் விஷயம் நாட்டில். மண்ணே இல்லைன்னு நாம் எதுக்கு தாய் மண்ணுன்னு சொன்னோன்னா, நம்ம உயிருக்கு மூலம் நாம் புரிஞ்சதுனால தானே இதுக்கு தாய் மண்ணுன்னு கூப்பிட்டோம். நாம் தாய் என்ன என்ன தாய் என்ன, ஏதோ ஒரு பெண்ணு நமக்கு டெலிவரி பண்ண பெண்ணுன்னு நினச்சிக்க வேண்டாம். தாய் என்ன என்ன, நமக்கு மூலம் தாய் மண்ணுன்னு சொன்னது என்னத்துக்குன்னா, நம்ம உயிருக்கு மூலம். அதனால தான் நீங்கள் என்னென்னமோ கடவுள் பூஜை பண்ணிக்கலாம், ஆனால் உணவு சாப்பிட்ட அப்புறம் தானே எல்லாம் நடக்குது. 3 நாள் சாப்பிடலன்னா கடவுள் கூப்பிட்டாலும் ஐயா சாப்பாடு தானே கேட்குறீங்க, வேறு என்ன கேட்குறீங்க?
கண்டிப்பாக சத்குரு, நம்மளுடைய நாட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங்கா அல்லது கெமிக்கல் ஃபார்மிங்கா எதிலிருந்து எதை நோக்கி பெட்டராக நகர்றதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, பக்கத்து நாடுகளான ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்லாம் கடும் உணவு பஞ்சத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கோதுமை மூட்டைக்கு வந்து பாகிஸ்தானில் அடித்து கட்டி புரண்டு உருளக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இப்படியான ஒரு உணவு பஞ்சம் என்னைக்காவது இந்தியாவுக்கு வருமா?
யாருக்கு வேணாலும் வர முடியும். சரியாக பார்த்துக்கலாம், மண்ணை பார்த்துக்கலாம்னா யாருக்கு வேணாலும் பண்ண முடியும். ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்க, ஆப்ரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ வளமான மண் வச்சுட்டு இப்படி ஆயிடுச்சு அவருக்கு, என்னத்துக்குன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலன்னா இப்படி ஆகிடும். ஒரு தனி மனிதன் வாழ்க்கை எப்படியோ, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலன்னா உங்கள் வாழ்க்கை வீதியில் விழுந்துடுமா இல்லையா? எல்லாருக்கும் அப்படி தான். அதே விதமாக நாட்டு வாழ்க்கை கூட அப்படி தான், சரியாக பார்த்துக்கலன்னா. ஸோ இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்னு சொல்கிறீங்க, அது வேறு வேறு விதமான காரணத்தினாலே அப்படி போயிருக்காங்க. ஒரே காரணத்தினால இல்லை, ரெண்டு விதமான காரணத்தினாலே அப்படி போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம நாடு அப்படி போயிடுமா இல்லையான்னு கணிப்பு போட தேவையில்லை. நாம் பிளான் போட்டுக்கணும். நம்ம நாடு எப்போவுமே அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் தானே?
கண்டிப்பாக
அந்த பிளான் இருக்குது நம்ம நாட்டில், ஆனால் முழுமையாக இருக்குதா எப்படி இல்லை. என்னத்துக்குன்னா இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, இவ்வளோ விதமான மதங்கள் ஜாத்திகள் என்னென்னமோ இருக்குது, எல்லாருக்கும் புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருக்குது. இதனால் எல்லாருக்கும் போதனை கொடுக்குற பதிலாக அது ஒரு பொருளாதாரத்து விஷயமாக பண்ணிங்கன்னு எல்லாருக்கும் புரியுது. இப்படி செஞ்சால் நாம் நல்லா வாழ முடியும் அன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னா. இப்போ நாம் இதான் காவேரி காலிங்க சோயப் சாயில் நாம் இதான் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இப்போ தோராயமாக 168,000 விவசாயி இந்த மரங்கள் வச்சு, விவசாயத்து நடுவில் மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. அவருக்கு எல்லாமே 5-7 வருஷத்துக்குள்ளே 300-800% இன்க்ரீஸ் அவருடைய வருமானத்தில். இதை நீங்கள் போய் பார்க்க முடியும். நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் கேட்கக்கூடாது, நீங்கள் போய் விவசாயி கூட கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணணும், அவர் வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குதுன்னு. இது செய்ய முடியும். இது லார்ஜ்கேலாக நடக்கணுன்னா கவர்மெண்ட் பாலிசி வேணும். நாம் ஏதோ பண்ணியிருக்கிறோம், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப செலவு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே 7 நாள் 365 days வேலை பண்ணியே இருக்கிறதுனால நாம் ஏதோ இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணிக்கிறோம். எங்கே என்னத்துக்குன்னா இங்கே யாருக்கும் ஒரு சொத்து இல்லை, ஒரு காசு இல்லை. 2 தடவை உணவு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, 7 நாள் வேலை பண்ணியே இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனாலே பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது நாட்டு மூலக்கமாக நடக்கணுன்னா அரசாங்கத்து ஈடுபாடு இல்லாமல் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஒரு சாம்பிளாக. நம்ம நோக்கம் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஒரு தாலுக்கில் 10 பேர் விவசாயி இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருடைய நிலம், அவருடைய பொருளாதாரம் எல்லாமே முன்னேற்றமாக நடந்துருச்சுன்னா மித்த விவசாயிலே நம்ம பார்த்து சும்மாவே இருப்பாங்களாம், அவரும் பண்ணுவாங்க
கண்டிப்பாக.
ஆனால் அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக போகுது, அது போயிருக்குது. இப்போ யாருக்கானாலும் சொன்னீங்கன்னா நாம் யூஎனில் போய் நாம் இப்படி ஒரு சாம்பிள் பண்ணியிருக்கிறோம், 168,000 விவசாயி இப்படி மாறியிருக்காங்கன்னு நம்ம அவருக்கு எல்லா டாக்குமெண்டேஷன் காட்டினா அவர் இது எங்கே சாம்பிள், இது மகத்தான ப்ராஜெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 168,000ன்றது ஒரு சாம்பிள் தான் நமக்கு. என்னதுக்குன்னா கோட்டிக்கணக்கில் இருக்கோமே நாம.
சகுரு, உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அடிப்படை தேவை. ஆனால் இங்கே உணவை வச்சு காலம் காலமாக ஒரு அரசியலும் முன்னெடுக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா மாட்டுக்கறி அதை சாப்பிடலாமா கூடாதா, அது தமிழர்களோட உணவா அல்லது இந்தியர்களுடைய உணவாக இருந்ததா இல்லையா, சைவ உணவு சிறந்ததா அசைவ உணவு சிறந்ததா, வீகனிசம், நனி சைவம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த மட்டும் இந்த உணவை வச்சு நடக்கக்கூடிய அரசியல் எந்தளவுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறீங்களா?
ஏய், உணவு மட்டும் இல்லை, எது கிடைச்சாலும் அது அரசியல் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தா நின்னா அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அதை விட்டுடுங்க. முக்கியமானது உணவுன்றது என்ன, நம்ம உடலுக்கு எது ஒத்துவறதோ, நம்ம சக்தி ஆரோக்கியமாக சக்திகரமாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் சாப்பிட்டுக்கணும். இப்போது இவர் சொல்கிறது அவர் சொல்கிறது எல்லாம் வேண்டாம். நாம் அநாதி காலத்துலேருந்து இந்த நாட்டில் என்னத்துக்குன்னா, இந்த நாட்டில் பல விதமான வாய்ப்பு இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாம் இந்த டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, வெரைட்டி ஆஃப் என்னென்ன இருக்குது நமக்கு வேறு எங்கேயோ கிடைக்காது, இப்படி அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நாம் எல்லாம் குறிச்சிட்டோம் கொஞ்சம். இப்போ பாருங்கள், நாம் கம்பு, சேமை, ராகி எல்லாம் சாப்பிட்ருந்தோம், எல்லாம் விட்டுட்டு இப்போ வெறும் அரிசி சாப்பிட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் சுமார் 35-40% மக்களுக்கு இப்போது டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோயாளாயிட்டோம் அப்படின்னு தப்பாக தானே சாப்பிட்ருக்குறோம். ஏதோ ஒன்று தப்பாக சேர்ந்தால் தானே இப்படி நடக்கும். ஏதோ 4 பேருக்கு வந்தால் பரவாயில்ல, பூரா ஜனத்தொகைக்கே வருதுன்னா ஏதோ தப்பாக செஞ்சுருக்குறோம். இது எல்லாம் விட்டுட்டோம். இப்போ நாம் இன்றைக்கி இந்த வருஷம் இயர் ஆஃப் த மில்லட்டன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறுதானியங்களுக்காக இந்த வருஷம் வருடம் வச்சுருக்காங்க. சிறுதானியம் நமக்கு புதுசான்னு கேட்குறேன். நாம் சாமானியமாக சாப்பிட்ற விஷயம் தானே, இப்போ விட்டுட்டோம். என்னத்துக்கு, எதோ ஆயிடுச்சு நமக்கு. என்னத்துக்குன்னா, நம்ம கொஞ்சம் வெளி மேற்கத்திய நாட்லேருந்து அவர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்துருச்சு நமக்கு. இப்போ அவரெல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் ஒரே ஒரு தானியம் சாப்பிட்டாங்க இதுவரைக்கும், கோதுமை. கோதுமை மாமிசம், கோதுமை மாமிசம் சாப்பிட்டே வந்தாங்க. இப்போ அவரெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, இதனால் தேவையில்லாத நோய்கள் நமக்கு வந்திருக்குதே, ஊடுணும். இப்போ எந்த டாக்டர் போய் அமெரிக்காவில் கேளுங்க, ரெட்மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடணும்னு யாரோ ஒருத்தர் அரசியல் பண்ணுறாங்க. இது இப்படி கதை நடந்துக்குது, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு முக்கியமானது என்னன்னா, மனிதனை ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியம்னா சும்மா தசை வளர்ந்துட்டு ஆரோக்கியம் இல்லை, உட்காந்தா உடலை சுகமாக இருக்கணும் தானே. எந்த ஒரு தேவையில்லாத சூழ்நிலை இல்லாமல் உட்காந்தா உடலை சுகமாக இருந்தால் தானே நாம் உட்காந்துக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒன்று நடந்தே இருக்கும் நமக்கு. இப்படி இருக்கணும்னு என்ன சாப்பிடணுன்றது நமக்கு புதுசு இல்லை. இதை நாம் ஒரு நாள் சோதனை பண்ணதில்லை, 1000 வருஷங்கள் இந்த சோதனை பண்ணி இப்படி சாப்பிட்டா எந்த மாதிரி உங்களுக்கு செயல் இருக்குது, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தீவிரமான செயல் இருக்குது, அதுக்கு எப்படி சாப்பிடணும் என்ற ஒரு விஞ்ஞானமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அப்போவே சொன்ன மாதிரி விஜ்ஞானம்னா மேற்கத்திய நாடுலேருந்து தான் வரணும். அவர் பீஸ் பை பீஸாக எடுத்துக்கிறாங்க விஜ்ஞானம், ஒரு ஒரு நாள் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, 2 வருஷம் விட்டுட்டோம், அது இல்லை அது தப்பாக சொல்லிட்டோம், இப்போ சொல்கிறது தான் பெஸ்ட்டுன்னு இப்படியே உணவை பற்றி போயே இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் நம்ப முடியாது. அப்படி போயிருக்குது இந்த ஒரு 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இதே தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் பாரு இது சரியில்லை, நம்ம இதுவரைக்கும் சொன்னது இது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இப்படி போயே இருக்குது. நாம் அப்படி இல்லை, 1000 வருஷங்கள்லேருந்து இந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில், இந்த சுற்றுச்சூழலை நம்ம வாழணுன்னா எப்படி சாப்பிட்டா இந்த உடல் மனம் சுகமாக இருக்கும்ன்றது நாம் ரொம்ப ஆழமாக உணர்ந்துருக்குறோம். இப்போ வந்து எதுவும் அரசியல் பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கட்டும்.
நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு. உங்களுடைய உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானா? பொதுவாக ஒரு நாளைக்கு 2 வேளை தான் ஈஷாலையும் குடும்பமானவரையும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. 3 வேளை உணவு அவசியமா அல்லது 1 வேளையா? இல்லை
3 வேளை
ஜென்ரலைஸ் பண்ண முடியாத குவெஸ்டினா.
இது என்னென்னா, எந்த வயசில் இருக்கிறாங்க, இப்போ சின்ன குழந்தை இருக்குது, 4 தடவை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என்னதுக்குன்னா இப்படி வளருது. இப்படி வளர்ற வர்டிகுலராக வளர்ற இது நிறுத்து போச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு மாற்றிக்கணும் தானே. அதே மாதிரி சாப்பிட்டான், அப்போ உடலே சின்னதாக இருந்த உடல் பெருசாக போகுது. அப்படியே சாப்பிட்டு போனால் இப்படி பெருசாக போகுது.
ஓகே, புரியுது.
நான் அப்படி சொல்லலை, நான் சொல்கிறது எல்லாம் என்னன்னா, உடலுக்கு எப்படி தேவையோ அப்படி சாப்பிடணும். இது ஒன்றும் தத்துவம் இல்லை, ஒரு தனி மனிதனுடைய உடலுக்கு இந்த நாள் எப்படி தேவையோ அப்படி சாப்பிடணும். நான் ஒன்றும் ரூல்ஸ் போட்டுக்கல, ஒரு நாளில் ஒரே தடவை தான் சாப்பிட்ணும், நான் ஒன்றும் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டு தடவை தேவையிருந்தால் ரெண்டு தடவை சாப்பிட்றேன், மூணு தடவை தேவையிருந்தால் மூணு தடவை சாப்பிட்றேன். இப்போ சாமானியமான நாளில் ஒரு சாப்பாடு எனக்கு போகுது, இன்னொரு சாப்பாடு தேவை வந்தால் இன்னொன்று சாப்பிட்டுக்கிறேன் நான், அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் இது ஒரு தத்துவம் இல்லை, இது ஒரு ஃபிலாசபி இல்லை. இது எப்படின்னா, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, என்ன ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்களா? கார் ஓட்டுறீங்க, எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போடணும் ஒரு நாளுக்கு, என்ன மாதிரி கேள்வி இது? நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா ஒன்றும் போட தேவையில்லை, சும்மா இருந்தாலே போய்க்குது. 100 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா ஒரு தடவை ஃபில் பண்ணால் போகுது. 1000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா மேபி ஒரு நாளில் 2 தடவை 3 தடவை ஃபில் பண்ணணும். அப்படி தானே இது? அப்படி தான். இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு எந்த அளவுக்கு செயல் இருக்குது, என் உடல் எந்த நிலையில் இருக்குது, இது கவனிக்கிற தன்மை இருக்கணும். நாம் என்னன்னா, இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு, 2 தடவை சாப்பிட்லாமா, 4 தடவை சாப்பிட்லாமா, 1 தடவை சாப்பிட்லாமா, அப்படி ஒன்றும் ரூல்ஸ் இல்லை. இந்த உடல் இந்த நாள் எந்த மாதிரி செயல்படுது, எந்த அளவுக்கு தேவை இதுக்கு, அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கணும்.
ஸோ இந்த உணவு வச்சு நடக்கக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி ஓரமாக வச்சிடணும்னு சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. உணவை வச்சு நடக்கக்கூடிய அரசியல் மாதிரியே தொடர்ந்து இங்கே மொழியும் ஒரு அரசியலாக பார்க்கப்படுது சத்குரு. ஒரு ஒரு சச்சங்கம்ல நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருப்பீங்க, தமிழ் உங்களோட மூச்சாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழை வந்து இன்னும் நான் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. அந்தளவுக்கு நீங்கள் தமிழை நேசிக்கிறீங்க அப்படின்னு. காலங்காலமாக குறிப்பாக மற்ற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழா சமஸ்கிருதமா, தமிழா ஹிந்தியா, இந்த மாதிரியான சர்ச்சைகள் எழும்புறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சத்குரு?
இப்போது இந்த நியூரோலஜியில் ரொம்ப ரிசர்ச் நடந்துக்கிறது உலகம் முழுக்கமாக. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் செய்கிற பலவிதமான செயலில் ரொம்ப நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டியில் ரொம்ப அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுற ஒரு தன்மை என்னென்னா லாங்குவேஜ், மொழி. இதனால் யார் 3 மொழிக்கு மேலே அதிகமாக பேசுகிறாங்களோ அவரோட மூளை எப்படி செயல்படுது, யார் ஒரே ஒரு மொழி பேசுகிறாங்களோ அவருடைய மூளை எப்படி செயல்படுறது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது சயின்டிஃபிக்காக எஸ்டாப்ளிஷாக இருக்குது. ஸோ மினிமமாக 3லேருந்து 5 மொழி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூளை ரொம்ப தீவிரமாக சுறுசுறுப்பாக இருக்கும். தேவையான்னு கேட்குறேன், எல்லாரும் எல்லா மனிதனுக்கு தேவையா? தேவையானது தான். நம்ம நாட்டில் இவ்வளோ மொழி இருக்குது, தோராயமாக 1300 மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் எழுத்தில் பேச்சில் 1300 விதமான மொழி இருக்குதுன்னு எனக்கு சொல்கிறாங்க. நாம் ஒரு 5 கத்திட்டால் நமக்கு எவ்வளோ சுலபமாக இருக்கும் இந்த நாட்டில் வாழ்கிறது. நம்ம தாய்மொழி மேலே நமக்கு ஒரு பெருமை இருக்குது, அது வேறு விஷயம். அந்த பெருமை நாம் விட தேவையில்லை. எது நமக்கு பெருமையோ அது போய் பாகுபாடாக ஆகக்கூடாது. நம்ம பெருமை போய் பாகுபாடு ஆயிடுச்சிங்கன்னா நம்ம பெருமை நமக்கு எதிர்மறையாக போகுது. நம்ம பெருமை நமக்கு இருக்குது, நாம் யார், நாம் என்ன, நம்ம கலாச்சாரத்தை பற்றி பெருமை இருக்குது. ஆனால் அதே ஒரு பாகுபாடு ஆயிடுச்சுன்னா நம்ம வளர்ச்சி போயிடும். இதனால நாம் இது வச்சுக்கணும். நம்ம இது முக்கியமான ஒரு தன்மையாக இருக்குது. என்னத்துக்குன்னா, இந்த ஆங்கில பாஷை ரொம்ப வளர்ந்துருச்சு. நான் கூட எது பேசினாலும் இங்கிலீஷ்லேயே வந்துவிடும் எனக்கு இப்போ. என்னத்துக்குன்னா, ரொம்ப வெளியே ட்ராவல் பண்ணுறதுனால இப்படி வந்துருச்சு. தாய்மொழியே பேசுகிறதுக்கு தயங்குற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம். இது ரொம்ப முக்கியம். நாம் என்னுடைய உணர்வில் 4வது கிளாஸ் வரைக்கும் இல்லை 5வது கிளாஸ் வரைக்கும் அது கவர்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். எல்லாருமே தாய்மொழியில் அந்தந்த ஸ்டேட்டில் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்டு வரணும். அப்போ ஒரு அடிப்படை இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் நம்ம மொழி தான் நம்ம மொழி தான் சொன்னால் நம்ம மக்கள் வாய்ப்பு இல்லாமல் பண்ணிவிடுவோம். எங்கே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு மொழி தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் கர்நாடகத்தில் இருங்க, நீங்கள் வெறும் கன்னடாவே பேசிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கீங்க, வெறும் தமிழே பேசிக்கிறீங்க. கேரளாவில் இருக்கிறீங்க, வெறும் மலையாளமே பேசிக்கிறீங்க. ஆந்திரப்பிரதேஷ் அங்கே 2 ஸ்டேட் ஆகிடுச்சு அவருக்கு, இப்போது தெலுங்கே பேசிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எங்கேனால் போக முடியுமா? ஒரு தொழில் செய்ய முடியுமா? இல்லை ஒரு வேலை தேட முடியுமா? எதனால் பண்ண முடியுமா? இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல, அவர் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு ஒரு 4 பாஷை தெரிஞ்சிருந்தால் இந்த நாட்டில் எங்கே வேணாலும் சுற்றிக்க முடியும் தானே? அது ஒரு விஷயம். இப்போ நான் அப்போவே சொன்ன மாதிரி உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். 4-5 மொழியை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்ன்றது விஞ்ஞானபூர்ணமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய உணர்வு என்னன்னா, நாம் தமிழ்நாட்டில் இருந்தாலே இன்னொரு மாநிலத்தில் இருந்து எங்கே இருந்தாலும் சரி, அடிப்படையாக அந்த ஸ்டேட்டில் அந்த தாய்மொழி முக்கியமானது. என்னத்துக்குன்னா, நாம் நாடு டிவைட் பண்ணுற, ஸ்டேட்டாக டிவைட் பண்ணுறப்போவே லிங்க்விஸ்டிக்காக டிவைட் பண்ணும். மொழி வச்சு தான் நாம் மாநிலங்களை டிவைட் பண்ணும், பிரித்தோம். இதனால் யாரோ ஒருத்தர் சடனாக வந்து நாம் இந்த மொழி நேஷ்னல் லாங்குவேஜ், அந்த மொழி நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்ல தேவையில்லை. யாரோ தெரியாமல் சொன்னால் நாம் ஒன்றும் அதை பற்றி எடுத்துக்க தேவையில்லை. என்னத்துக்குன்னா, கான்ஸ்டியூஷனில் அப்படி இல்லை. யாரோ சொல்லிக்கலாம், நாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதை பற்றி. அரசியலுக்காக நாம் என்னென்னமோ பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். பட் உண்மையாக பார்த்திங்கன்னா, யார் அப்படி பண்ண முடியாது. என்னதுக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம மொழி படியே நாம் மாநிலங்களும் பிரிச்சுருக்குறோம். அப்படின்னா எல்லா மொழிக்கு ஈக்குவலான ஒரு இது இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மொழி ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் டாமினேட் ஆகிடும். அதனாலே அந்தந்த ஸ்டேட்டில், நீங்கள் குஜராத்தில் இருந்த குஜராத்தியில் அஞ்சாவது கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழில் படிக்கணும். நீங்கள் யாரே இருக்கட்டும், நீங்கள் வெளியே ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாலும் சரி, அஞ்சாவது கிளாஸ் வரைக்கும் இல்லை நாலாவது கிளாஸ் வரைக்கும்னால நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா நம்ம மொழி நாம் காப்பாற்றிக்க முடியும். என்னத்துக்குன்னா, இந்த பிரச்சனை இருக்குது நிறைய வீட்டில், இந்த பிரச்சனை இருக்குது எவ்வளவோ பேர் வீட்டில். இப்போ எனக்கு தெரிஞ்ச வீட்டில் அவர் குழந்தை கூட பேசிக்கணும்னா இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. அவர் தமிழ் இருக்கட்டும், தெலுங்கு இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும், ஆனால் அவர் குழந்தை கூட பேசணும்னா இங்கிலீஷில் தான் பேச முடியும். என்னத்துக்குன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. குழந்தை வீட்டுக்கு வந்து சடனாக இன்னொரு மொழி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர் கூட போராட முடியாது, தாய்மொழி பேசு அது இதுன்னு போராட முடியாது. ஸோ வீட்டில் எல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. இன்னொரு தலைமுறை போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக மாத்ருபாஷையே இங்கிலீஷ் ஆகிடும். அது ஆகக்கூடாது. என்னத்துக்குன்னா, ஒரு மொழியில் இலக்கணம், இலக்கியம் எல்லாம் நடக்கணும்னா ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆகும். அதில் எவ்வளவோ இருக்குது. அது எல்லாமே நம்ம சௌரியத்துக்காக, இப்போ இருக்கிற சௌரியத்துக்காக, எல்லா ஐடி பண்ணிக்கணுன்றக்காக இங்கிலீஷ் கற்றுட்டு எல்லாம் விட்டுட தேவையில்லை நாம். இதனால நாலாவது அஞ்சாவது கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. என்னுடைய உணர்வு என்னன்னா, ஸ்கூலில் இப்போ ஏதோ நமக்கு ஜென்ரலாக நாட்டில் எல்லா இடத்துல இன்னும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது. ஒன்று மீடியம் என்ன எடுக்கிறோமோ அது எடுக்கும், இன்னொன்று ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், இன்னொன்று செகண்ட் லாங்குவேஜ். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மீடியம் என்ன எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, மீடியம் இங்கிலீஷ் தேவை. என்னத்துக்குன்னா, எல்லா இடத்து இப்போது நம்ம ஏதோ ஒரு வலயத்தில் இருக்கிறோம் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் எங்கே போய் வேலை பண்ணுறீங்களோ சொல்ல முடியாது. உலகத்தில் எங்கே போகிறீங்களோ, எங்கே போகணுன்னாலும் இங்கிலீஷ் தேவை வந்துடுச்சு. தாய்மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் போட்டாலும், செகண்ட் லாங்குவேஜ் ஒன்று போட்டால், மித்தது இன்னொரு மூணு லாங்குவேஜ் போடணும். ஆனால் நீங்கள் எழுத்தெல்லாம் கற்றுக்க தேவையில்லை, பேச்சு மட்டும், வெறும் பேச்சு கற்றுக்கிற மாதிரி. அந்த மாதிரி இதே இல்லை, நம்ம பாலிசியே இல்லை நம்ம ஸ்கூல்ஸில். எது கற்றுக்கணுன்னா ஆ ஈ கற்றுக்கணும்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. எல்லாமே எல்லா லாங்குவேஜும் எழுதுறது தேவையில்லை, நம்ம படிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் பேசுறது வந்துச்சுன்னா, அவ்வளோ விதமான சத்தங்கள் நம்ம இதில் இந்த வெளியே வந்தே இருந்தால் இதே ஒரு பிரமாதமான இம்பேக்டு நமக்கு. அதனால் பேச்சு கற்றுக்கணுன்னா குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குழந்தைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாஷம் பேசுங்க, பத்து நாள் பேசுங்க, சப்பன் பிடிச்சிடுவாங்க. நீங்கள் எழுதணுன்னா கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஒரு மொழி ரெண்டு மொழி எழுத்து கற்றுக்கலாம், மித்தது எல்லாமே பேச்சுவார்த்தை கற்றுட்டாலே போதும். நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு பாலிசி எடுத்து வரணும். பேச்சுவார்த்தையில் நாலஞ்சு மொழி கற்றுக்கணும், எழுதுறதுக்கு இங்கிலீஷு தாய்மொழி கற்றுக்கணும் கட்டாயமாக.